إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدًا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. اللهم صل على محمد عبدك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم. أما بعد، وقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، قل هل ننبئكم بالأخسرين أعمالا الذين ضل سعيهم في الحياة الدنيا وهم يحسبون أنهم يحسنون صنعا أولئك الذين كفروا بآيات ربهم ولقائه فحبطت أعمالهم فلا نقيم لهم يوم القيامة وزنا. صدق الله العلي العظيم. فقد قال النبي صلى الله عليه وسلم: من استعاذكم بالله فاعيذوه، ومن سألكم بالله فاعطوه، ومن دعاكم فاجيبوه، ومن صنع إليكم معروفا فكافعوه، فإن لم تجدوا ما تكافعوه فكافعوا له بالدعاء حتى تروا أنكم قد كافعتموه. صدق الله العلي العظيم. الله من الذي يرحمه. அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவை பயந்து தக்குவா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவர்கள் எல்லாம் எடுத்து நடக்கும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பா உங்களுக்கும் ஞாபகம் ஒட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இந்த உலகத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா மனிதர்களாகிய எங்களை பலகீனமான மனிதனாக படைத்திருக்கிறார். எங்களுடைய பலகீனங்களை நாங்கள் எண்ணி பார்ப்போம் என்றிருந்தால் அவைகளை எங்களால் எண்ணி முடிக்க முடியாது. மனிதனுடைய பலகீனத்தில் மறதியும் உண்டு, மனிதனுடைய பலகீனத்தில் மடமையும் உண்டு, மனிதனுடைய பலகீனத்தில் அவசர புத்தியும் உண்டு, மனிதனுடைய பலகீனத்தில் ஆகப்பெரிய பலகீனம்தான் தனக்கு உபகாரம் செய்தவர்களை மறந்து விடுவது. உலகத்தில் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் எத்துணை சாதனைகள் படைத்தாலும், எந்த இடத்தை தட்டி பிடித்தாலும், எப்படிப்பட்ட சாதனைகளுக்கு சொந்தக்காரனாக இருந்தாலும், அவன் அந்த சாதனைகளை படைப்பதற்கு, அந்த வெற்றிகளை எல்லாம் அடைவதற்கு அவனுடைய வாழ்க்கையில் கடந்த காலங்களில் அவனுக்கு பல பேர் உதவி செய்திருப்பார்கள். பெற்றோர்களாக இருக்கலாம், சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், அயல் வீட்டாராக இருக்கலாம், பாலூற்றிய தாய்மார்களாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், ஊராராக இருக்கலாம், நாடாக இருக்கலாம். இப்படியாக சொல்லிக்கொண்டே போக முடியும். பல பேருடைய உதவி, பல பேருடைய துணை, பல பேருடைய உபகாரம் எங்களுக்கு இருக்கிறது. அதனால் தான் நாங்கள் இந்த இடத்தை அடைந்திருக்கிறோம் என்ற உண்மையை அனைவரும் புரிந்து கொள்வார்கள். ஒரு கல்விமானை எடுத்துக்கொண்டால், அவனை கற்பித்த ஆசான்கள், அவன் படித்த பாடசாலை, அவன் உருவாகின இடம், ஓதின மதரசா என்று சொல்லி பலரை சொல்லிக் கொண்டே போக முடியும். சிறு பிராயத்தை எடுத்துக்கொண்டால், எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய குடும்பம், எங்களுடைய மூதாதையர்கள் என்று சொல்லி பலரையும் சுட்டிக்காட்டலாம். இவர்களை எல்லாம் ஞாபகத்தில் வைத்து இவர்கள் செய்த உபகாரங்களுக்கெல்லாம் பிறவி உபகாரம் செய்திருத்துத்தான் நீங்கள் மௌத்தாக வேண்டும் என்று சொல்லக்கூடிய புத்திமதியை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். மனிதர்கள் பொதுவாக மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்தில், இந்த உலகத்திற்கு சலாம் செல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் ரெண்டு விடயத்தை உணர்ந்து கொள்வார்கள். அந்த ரெண்டு விடயத்தையும் நினைத்து ரொம்ப வருத்தப்படுவார். அப்படி வருத்தப்பட்டுக் கொண்டு மௌத்தாகக்கூடிய மக்கள் தான் பெரும்பான்மை என்று சொல்லும் பொழுது அந்த 98 வீதத்தையும் தாண்டும். பெரும்பான்மையானவர்கள் அந்த ரெண்டு மனவருத்தத்தோட மௌத்தாவார். அதுல ஒன்று என்னவென்று சொன்னால், கடமைகளை எல்லாம் பாலாக்கிவிட்டு அமானங்களை எல்லாம் நாசப்படுத்திவிட்டு செய்ய வேண்டிய வேலைகள் எதையுமே செய்யாமல் இருத்தடிப்பு செய்துவிட்டு விடைபெறக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஏதும் செய்ய கிடைக்கவில்லையே என்ற வருத்தத்தோடு மௌத்தாகக்கூடிய மக்கள் அநேகமானவர்கள். இரண்டாவது சாரார் யார் என்று சொன்னால், இன்னும் ஒரு வகுப்பார் யார் என்று சொன்னால், எனக்கு எத்தனையோ பேர் வாழ்க்கையில் உபகாரம் செய்தார்களே, எனக்கு இவர் ஆசானாக இருந்தார், எனக்கு இவர் தொழிலை படித்து தந்தார், நான் அவருடைய கடையில தான் இருந்து தொழிலை படித்திருக்கிறேன், எனக்கு என்னுடைய தாய் சின்ன பருவத்திலே என்னுடைய திருப்பிராயத்திலேயே தாய் வபாத்தாகிவிட்டால் என்னை வளர்த்தது என்னுடைய சாட்சி, என்னை வளர்த்தது அடுத்த வீட்டு பெண்மணி, நான் அவரிடத்தில் பால் பருகி இருக்கிறேன், அவர்களுக்கு ஏதும் செய்ய கிடைக்கவில்லையே, நான் படித்த பாடசாலைக்கு ஏதும் செய்ய கிடைக்கவில்லையே, நான் இலவசமாக பிறந்த வைத்தியசாலைக்கு ஏதும் செய்ய கிடைக்கவில்லையே என்று சொல்லியெல்லாம் ஒரு வகையான தடமாற்றத்தில்தான் மனிதர்கள் உலகத்துக்கு சலாம் கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் சர்தாரி ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிலே விதிவிலக்கானவர்கள். சுபஹானல்லாஹ், ஆச்சரியம், உலகத்தில் அவர்களைப் போல யாருமே பிரியாவிடை பெறவில்லை. எந்த ஒரு தலைவனாக இருக்கலாம், எந்த ஒரு சக்கரவர்த்தியாக இருக்கலாம், எந்த ஒரு பள்ளி நிர்வாகியாக இருக்கலாம், எந்த ஒரு யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் மன்னிப்பு கேட்டுக் கொண்டுதான் வெளியே போவார்கள். எங்களுக்கு இந்த பள்ளியை நிர்வாகம் செய்ததற்கு ஊர் மக்கள் சார்பாக ஒரு 3 வருட காலம் அவகாசம் கிடைத்தது, எங்களால் முடியுமானத்தை நாங்கள் செய்திருக்கிறோம், குறைகள் நடந்திருக்கிறது, மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி மன்னிப்பு கேட்டுவிட்டுத்தான் மக்கள் விடைபெறுவார்கள். அது யாராக இருந்தாலும் சரி, உலகத்தில் அப்படித்தான் வழக்கம், மன்னிப்பு கேட்டுக் கொண்டுதான் வெளியே போவார்கள். ஏன் குறை செய்திருக்கிறோம், கடமைகளை சரியாக செய்யவில்லை. அன்புக்குரியவர்களே, பெரியவர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி பிரியாவிடை பெறவில்லை, அப்படி பிரியாவிடை பெறவில்லை. அவர்கள் என்ன சொன்னார்கள், மக்களை பார்த்து கேட்டார்கள், எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நான் செய்து விட்டேனா என்று சொல்லி மக்களை பார்த்து கேட்டார்கள். எந்த செய்தி, எந்த தூதை, எந்த இஸ்லாத்தை, எந்த மார்க்கத்தை உலகத்துக்கு கொண்டு வந்தேனோ அதனை நான் உங்களுக்கு எட்டி வைத்து விட்டேனா என்று சொல்லி சஹாபாக்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட சந்தர்ப்பத்தில் அனைத்து சஹாபாக்களும் அத்தைதல் அமானா, நீங்கள் அமானிதத்தை நிறைவேற்றி விட்டீர்கள், நீங்கள் குறை செய்யவில்லை, நாங்கள் அதற்கு சாட்சி சொல்கின்றோம், நாங்கள் உங்களுக்கு சாட்சியாக இருப்போம், நீங்கள் கடமைகளை சரியாக செய்துவிட்டு போகிறீர்கள் என்று சொல்லி அனைத்து சஹாபாக்களும் அந்த ஹஜ்ஜத்துல் விதா பிரியாவிடை பெற்ற ஹஜ்ஜில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் அனைவரும் ஒரே குரலில் சொன்னார்கள், அத்தைதல் அமானா வநஸஹ்தல் உம்மா என்று சொல்லி, வபல்லத்தல் அமானா என்று சொல்லி அந்த வார்த்தைகளை சொல்லிக் கொண்டு இருந்தார்கள். நீங்கள் அமானிதத்தை நிறைவேற்றினீர்கள், தூதை எட்டி வைத்து விட்டீர்கள், எங்களுக்கெல்லாம் வாழ்ந்து காட்டி விட்டு போகிறீர்கள், எந்த ஒன்றையும் நீங்கள் மறைக்கவில்லை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை சரியாக நிறைவேற்றினீர்கள் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த முகத்தை வானத்தை பக்கமாக உயர்த்தி, அல்லாஹும்ம ஷஹத் யா மன் நீயும் இதற்கு சாட்சியாக இருந்து கொள்வாயாக என்று சொல்லிவிட்டுத்தான் இந்த உலகத்துக்கு சலாம் சொன்னார்கள். வாழ்க்கையை படிக்க வேண்டும். இரண்டாவது கட்டம் என்னவென்று சொன்னால், உலகத்தில் பிறக்கும் பொழுது அனாதையாக பிறந்தார்கள், வாப்பை இல்லை, பிறந்து 6 வருட காலத்தில் தாயையும் வந்து விட்டார்கள், தாய் யார் என்று சொல்லி அடையாளம் தெரியாது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அதற்கு பிறகு அவர்களுக்கு பல பெண்கள், 10 மேற்பட்ட பெண்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தர்பியாவில் அவர்களை வளர்ப்பதில், பால் ஊட்டுவதில், அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதில் பல பேருடைய பங்களிப்பு இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையை படித்து பார்க்கும் பொழுது யாரெல்லாம் அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு துணை புரிவானா, யாரெல்லாம் அந்த சையதுல் கௌமைன் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உபகாரம் செய்தார்களோ அனைவருக்கும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் பிறவி உபகாரம் செய்துவிட்டு தான் கூப்பிட்டார்கள். சொன்னார்கள். மிக தெளிவாக சொன்னார், நபியுடைய வாழ்க்கையை படிக்க வேண்டும். அது வெறுமனே இபாதாத்துகளுக்கு மட்டுமல்ல, எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக வாழ்ந்திருக்கிறார்கள் உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் 23 வருட காலம் அல்ல, 63 வருட காலம், பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் எனக்கு யாரெல்லாம் உபகாரம் செய்தார்களோ அனைவருக்கும் நான் பெருநிர்வகாரம் செய்துவிட்டேன், அதுல யாரையும் நான் மறக்கவில்லை. சுபஹானல்லாஹ். படிப்போம், எப்படிப்பட்ட ஒரு உபகாரி, எப்படிப்பட்ட ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, லைஸ லனா லிஅஹதின் யதும் இல்லா கஃபர்னாஹு, எனக்கு யாரெல்லாம் உபகாரம் செய்தார்களோ அத்துணை உபகாரிகளுக்கும் நான் பிறவி உபகாரம் செய்து விட்டுத்தான் முடித்து விட்டேன், பிறவி உபகாரம் செய்து முடித்து விட்டேன். ஆனாலும் அபூபக்கருக்கு மாத்திரம் இந்த உலகத்தில் என்னால் அவர் செய்த தியாகத்துக்கு, அவர் செய்த உதவிக்கு பிறவி உபகாரம் என்னால செய்ய முடியாமலாகிவிட்டது. ஏன் அப்படிப்பட்ட உபகாரம், அப்படிப்பட்ட உபகாரி சுபஹானல்லாஹ். நாங்கள் அவருக்கு செய்ய வேண்டிய பிற விவகாரங்கள் எஞ்சி இருக்கிறது. கியாமத்துடைய நாளையில் என்னால் அதை நிறைவேற்ற முடியாது, அதற்கு அல்லாஹ் அவருக்கு கூடி கொடுப்பானாக என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அபூபக்கர் சித்தீக்குடைய உபகாரம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹிக்கு அந்த அளவு முக்கியமானது, அந்த அளவுக்கு தேவைப்பட்டது, அந்த அளவுக்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவியாக இருந்தார். அல்லாஹ்வுடைய ஹதீஸ்கள் நடந்திருக்கிறது. ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு தஆலா ஆச்சரியமான ஒரு ஹதீஸ் இது. ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு தஆலா ஹஜ்ரத் அபூபக்கரை பார்த்து சொல்கிறார், அபூபக்கரை வஃபாத்துக்கு பிறகு ஒரு மனிதர் வந்து ஹஜ்ரத் உமரை மேன்மைப்படுத்தி பேசினார், நீங்கள் அபூபக்கரை விடவும் உயர்ந்தவர் அல்லவா. அதற்கு பல காரணங்கள் சொன்னார்கள், நீங்கள் அபூபக்கரை விடவும் உயர்ந்தவர் அல்லவா. அதற்கு பல காரணங்கள். ஒரு காரணம் என்ன, எனக்கு பிறகு நபிமார்கள் வரமாட்டார்கள். அப்படி ஒரு நபி வருவதாக இருந்தால் அது யாராக இருப்பார், உமராகத்தானே இருப்பாரு. குர்ஆன் 23 இடங்கள்ல இறங்குறதுக்கு முன்னால, வஹி வாரத்துக்கு முன்னால உமர் சொல்லுவாரு இப்படித்தான் இருக்கோணம், அப்படியே குர்ஆன் இறங்கியது. விடவும் சிறந்தவர் அல்லவா என்று சொல்லி உமருக்கு முன்னால சொன்ன சந்தர்ப்பத்தில் என்ன மனிதர்கள் அன்புக்குரியவர்களே, தான் புகழப்படுவதல்ல முக்கியம், பிறர் புகழப்பட வேண்டும், பிறர் பாராட்டப்பட வேண்டும், சொன்னாங்க ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. அந்த மனிதரை பார்த்து நீ இப்படி எல்லாம் பேசுறாய் தானே, நான் சொல்றேன் கேட்டுக்கோ. என்ன தெரியுமா சொன்னார்கள், வல்லாஹி அல்லாஹ் மீதானியாக லைலத்துன் மின் அபி பக்ர் வ யௌமுன், அபூபக்கர் சித்தீக்குடைய 23 வருட கால வாழ்க்கையில் ஒரு பகலும் இந்த உமருடைய வாழ்க்கை, உமருடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை அனைத்துக்குமே ஈக்குவலாக மாற்றப்பட்ட அபூபக்கருடைய ஒரு இரவு, அபூபக்கருடைய ஒரு பகல். கேட்டாங்க அந்த இரவு எந்த இரவு, சொன்னாங்க எந்த இரவு தெரியுமா, மக்கா முக்கரமாவை விட்டு மதீனா முனவ்வராவுக்கு ஹிஜ்ரத் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த குகைக்குள்ள கடத்தின இரவு,
அந்த இரவு உமருடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு இரவு வரையில் முழு உமருடைய வாழ்க்கையை கொடுத்தாலும் அந்த இரவு ஈக்குவலாக மாட்டாதுன்னு சொன்னாங்க. அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட அபூபக்கரை பார்த்து சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் உலகத்தில் வாழ்ந்த அனைவருக்கும் பிறவிவகாரம் செய்து விட்டேன், ஆனா யாரை தவிர அபூபக்கருக்கு என்னால் செய்ய கிடைக்க இல்ல, அது நாளின் கயாமத்தில் நான் செய்வேன் என்று சொல்லி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் எடுத்து பேசினார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, படித்துக் கொள்வோம் வாழ்க்கையில, நாங்களும் ஒரு செல்வாக முகாசபா செய்வோம். எந்த வாழ்க்கையில எனக்கு உபகாரம் செய்தவர்களுக்கெல்லாம் நான் பிறவி உபகாரம் செய்து விட்டேனா? அதுல ஒன்று என்னுடைய தாயும் என்னுடைய தந்தையும். சில சகோதரர்கள் பிறப்பதற்கு முன்னாலேயே அவருடைய தகப்பனையும் தாயையும் இழந்திருக்கலாம். பிறந்தார்கள், தாயை பார்த்தாக இருந்தார்கள், தாயை காணவில்லை. தாய் மமாத்தாரனுக்கு பிறகு குழந்தை பிறந்திருக்கிறது, அப்படியும் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு துணை புரிவானாக. தாய்க்கும் தந்தைக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி பேசுவதாக இருந்தால் ஒரு விடயத்தை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள். இந்த சபையில் இருக்கக்கூடிய அனைவரத்தில் யாரத்தில் கேட்டாலும் சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் எங்களை தாய் தந்தையோட ரொம்ப முகப்பத்தாக இருக்கிறோம் என்றது தான் அனைவருடைய வாயாலே வரக்கூடிய வார்த்தை. அதுல மாற்று கருத்து யாருக்கும் இல்லை. நம் அனைவரும் ரப்பனாரத்தில் என்று பிரார்த்தனை செய்யக்கூடியவர்கள் தான், சந்தேகம் இல்லை. அதில் முக்கியம், அதில் முக்கியம், முக்கியம் என்ன தெரியுமா? அவர்கள் எங்களுக்காக வேண்டி பிரார்த்திக்க வேண்டும், அவர்கள் எங்களுக்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும், அவர்கள் எங்களை ஞாபகப்படுத்தும் போது அவர்களுக்கு பெருமையாக இருக்க வேண்டும். நான் அப்படிப்பட்ட ஒருவனாக வாழுகிறேனா, நான் அப்படிப்பட்ட ஒருவனாக இருக்கிறேனா, நான் அந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, என்னை நினைத்து என்னுடைய ஞாபகம் வரும்பொழுதெல்லாம் எனக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக என்னுடைய பெற்றோர்கள் இருக்கிறார்களா என்பதை ஒழுக்கணும் நானும் நீங்களும் சிந்தித்து செயலாற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். இறைவன் ஹத்து சுபஹானஹு தஆலா அதனை அடைந்து கொண்ட கூட்டத்தில் என்னை உங்களை மாற்றி வைப்பானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தையாரை காணவில்லை, தாய் வாப்பாகி விட்டார்கள், ஆனாலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத்து செய்திருக்கிறார்கள், மன்னரைக்கு போயிருக்கிறார்கள், தாய் தகப்பனுடைய குடும்பத்தை சேர்ந்து வாழ்ந்திருக்கிறார்கள், தாய் தகப்பனாருடைய தாய் தகப்பன தாயுடைய தகப்பனுடைய குடும்பத்தை அரவணைத்திருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பல விதமான உதாரணங்கள் அதுல ஒன்று பார்க்கிறோம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாலு பெண்கள் மிக முக்கியமான தாயினுடைய இழப்புக்கு பிறகு நாலு முக்கியமான பெண்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருக்கமாக இருந்தார்கள். அதுல ஒன்றுதான் சுவைமத் அல் அஸ்லமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, சுவைமா என்ற பெண்மணி. இந்த சுவைமா என்ற பெண்மணி யாரு தெரியுமா? கொஞ்சம் கவனமாக இந்த விடயங்கள் எடுத்துக் கொள்ளுங்களுக்கு. சுவைமா யார் என்று சொன்னா அபூ லஹபுடைய அடிமை பெண். இந்த அடிமை பெண் என்ன தெரியுமா செய்தா? அபூ லஹபுடைய தான் இருக்கிறாள். அப்துல்லாஹுடைய மகன் முஹம்மத் என்று சொல்லக்கூடியவரே ஆமினா என்ற பெண்ணுக்கு பிறந்து விட்டார்கள் என்ற செய்திய அபூ லஹபிடத்தில் போய் சொன்னது சுவைமா. அந்த சுவைமா ஒரு அடிமை பெண்ணாக இருந்தால் அந்த அபூலா என்ன தெரியுமா செஞ்சால், இந்த நற்செய்தி சொன்னதற்காக வேண்டி அந்த பெண்ணுக்கு விடுதலை கொடுத்து விட்டான். இறப்பை பற்றி சொன்ன, பிறப்பை பற்றி சொன்ன, பிறந்து விட்டார்கள், பிறந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை சொன்னதற்காக வேண்டி அபூலா என்ன செய்தார் சொன்னால் அந்த பெண்மணியை உறுதியிட்டு விட்டார். பிற்காலங்களில் பொருவாய் சொல்லக்கூடிய சஹாபி ரிவாயத்து செய்கிறார்கள், புகாரியில கூட பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பொருவா என்று சொல்லக்கூடிய சஹாபி, இது ஒரு ஹதீஸ் அல்ல, ஆனா புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் அபூலஹபை கனவில் கண்டார்கள். கேட்டாங்க, உன் நிலைமை எப்படி இருக்கிறது?
நரகலோகத்தில். என் நரகத்துக்குரியவன் தப்பத்தியதா குரான் சபிக்கிற வகுதமைப்பார்கள். விசாரத்துக்கு கேட்டாக நபித்துவத்துக்கு எதிராக இருந்த அந்த அபூலகவை பார்த்து குரான் சபிக்கிறது. ஆனா அபூலகம் தன் வாழ்க்கையில பிறந்திருக்கிறார்கள் என்று செய்தி கேள்விப்பட்டதுமே அவர் ஒரு அறிவையுடன் எடுத்தார். அவர் செஞ்ச நலம் அது மட்டும்தான். அந்த அபூலகவை கனவுல கண்ட சந்தர்ப்பத்தில் அவன்கிட்ட கேட்கப்பட்டுச்சு, உன் செய்தி என்ன, நரகத்தில் எப்படி இருக்கிறாய் என்று சொல்லி. அவன் என்ன தெரியுமா சொன்னான், எனக்கு ஒன்றுமே கிடைக்க இல்லை, நான் இருக்கிறேன் ஆக வேதனையான இடத்துல, ஆனால கிழமையில ஒரு நாள் மட்டும் அந்த சுவைமாவை உரிமையிட்டனுடைய பாக்கியத்தால என் கையிலிருந்து கொஞ்சம் தண்ணி வெளியாகுது, அந்த தண்ணியை மட்டும் குடிச்சுக்கோன்னு சொன்னான். அந்த தண்ணியை மட்டும் குடிச்சுக்கோங்க. எப்படி அபூ தாலிபுக்கு நரகத்துல இருப்பாரு, ஆனா வேதனை கொஞ்சம் லேசாக்கப்பட்டிருக்கும். ஏண்டா, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி வளர்த்ததின் காரணமாக. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம் நுகர முடியுமோ, எப்படியெல்லாம் மணக்க முடியுமோ, அப்படியெல்லாம் மணந்து பார்ப்போம். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, இப்ப இந்த சுவைமா என்ற பெண்மணி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுக்கு பால் ஊட்டினா, அந்த நேரத்தில் பால் கூட்டக்கூடிய தாயாக இருந்தார். ஹஜ்ரத் சுவைமாவை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்து வரைக்கும் மறக்கவே இல்லை. பேசுவது கையில எடுத்ததுமே அது அவருக்கு லாபமாக இருந்தது. அவளை மாறுகிற பால் சுரக்க ஆரம்பித்தது, அவளை குடும்பத்துல பறக்கத்து வந்துட்டது, அவர் ஏறி போன ஒத்தகத்துல ஒரு வகையான எழுச்சி, ஒரு வகையான சக்தி வந்து விட்டது, தெம்பு வந்து விட்டது. அன்புக்குரியவர்களே, சகோதரே, தெரியாமே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த அறிவத்து சாதியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அந்த நபியை தூக்கினதினால அந்த ஹலீமத்து சாதியா அல்லாஹ் இவ்வளவு கண்ணியப்படுத்தினான். ஆனாலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத சொல்ல இல்ல, நான் உங்களோட வீட்டுக்கு வந்ததாலதானே அவன் வீட்டுக்கு வரக்கத்தென்ற பேச்சு பேச இல்ல. மாறாக ஹலீமத்து சாதியாவுடைய குடும்பம் ஹலீமத்து சாதியா மட்டுமல்ல, சாதியா வம்சத்தையே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியப்படுத்தினாங்க. அதற்கு மௌத்து வரைக்கும் ஹலீமத்துடைய பொருட்கள் பங்கு வைக்கக்குள்ள மௌத்து வரைக்கும் ஏதோ ஹதியாக்கள் வந்து சேர்ந்தா அதில் ஒரு பகுதியை தந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் அனுப்புவது போல அனுப்பி வைப்பாங்க. இந்த பெண்மணி யார் என்று சொன்னா பாப்பா அப்துல்லா என்று சொல்லக்கூடிய அடிமையாக இருந்து அவர்கள் விவாதத்திற்கு பிறகு கருவில இருந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனந்தர சொத்தாக கிடைத்த பின்படி, புரிந்து கொள்ளுங்கள், கருவில இருக்கிற பிள்ளைக்கும் அனந்தர சொத்துல பங்கிருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். மார்க்கம் சொன்ன முறை பிரகாரம் அனந்தர சொத்து பிரிக்கப்பட வேண்டும். நான் மிக தெளிவாக சொல்லுகிறேன், இந்த நாட்டில் எங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஆகப்பெரிய நியமத்து தான் அனந்தர சொத்துக்கள். அதாவது ஒரு மையத்து மௌத்தானதுக்கு பிறகு விட்டு போகக்கூடிய சொத்துக்களை பிரித்துக் கொள்வதற்கு இந்த நாட்டில் வாழ்ந்த முன்னோர்கள் அல்லாஹ்வுக்கு ரஹ்மத்து செய்ய வேண்டும். 1931 சுமார் 70-75 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த நாட்டு இண்டிபெண்டன்ஸ், இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்னாலேயே எங்களுடைய முன்னோர்கள் எங்களுடைய இந்த நாட்டில நாங்க வாழ வேண்டிய வாழ்ந்து கொண்டிருக்கிற முஸ்லீம்களுக்கு தேவையான அத்துணை சட்டங்களையும் உருவாக்கி விட்டு போனார்கள். அதுல ஒன்றுதான், ஒருத்தர் மௌத்தானா அவருடைய
சொத்துக்களை பிரித்துக் கொள்வதற்கு நீங்க இந்த பிரிட்டிஷ் லோவ நாடி போக வேண்டிய தேவை இல்லை, இந்த நாட்டினுடைய சட்டத்தை நாடி போக வேண்டிய தேவை இல்லை, அல்லது வேற மதத்தவர்கள் பின்பற்றக்கூடிய அந்த சட்டத்தை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. குர்ஆன் சொல்லி இருக்கக்கூடிய முறை பிரகாரம் யூசிக்கும் உள்ளாகும் என்று குர்ஆன் வர்ணிக்கிறே, அந்த முறை பிரகாரம் சொத்துக்களை பிரித்துக் கொள்ள முடியும் என்ற சட்டம் இந்த நாட்டில் வகுக்கப்பட்டிருக்கிறது. நான் படித்த குர்ஆனையும் ஹதீஸையும் சாஹிதாக சொல்லுவேன், இந்த சட்டத்தில் எங்களுக்கு திருப்தி இல்லை, இந்த நாட்டு சட்டத்தின் பிரகாரம் தான் நாங்கள் இதற்கு தீர்வு காணுவோம் என்று சொல்லி ஒருவன் முனைவான் என்றால் அவனுடைய இஸ்லாத்தில் சந்தேகம் இருக்கிறது, அவனுடைய தொழுகையில சந்தேகம் இருக்கிறது, அவர்கள் முஸ்லீம்களாக இருக்கிறார்களா என்பது கேள்விக்குறி. ஏனென்று சொன்னால் எனக்கு இந்த சட்டத்தில் திருப்தி இல்லை, இந்த நாட்டு சட்டத்தின் பிரகாரம் தான் நான் இதை பிரிக்க போறேன் என்று சொல்லி ஒருவர் வைத்து பிரித்துக் கொண்டாலும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கிறது லீகலி இந்த நாட்டு சட்டத்தின் பிரகாரம், அது உங்களோட சொத்தாக இருந்தாலும் இந்த குர்ஆனுடைய பார்வையில அது உங்களோட சொத்து அல்ல, உங்களுக்கு ஹராமான சொத்து. அப்ப நபியுடைய மாப்பா சல்லல்லாஹுடைய மாப்பா அப்துல்லா ரலிய அப்துல்லா அவர்கள் சொத்தாகி விட்டார்கள். இப்ப நோக்கு நபி பிறக்க முன்னாலேயே நோக்கு அந்த அவருடைய அனந்தர சொத்து பங்கு வைக்கப்பட்டது. அந்த அனந்தர சொத்துல தான் இந்த பரக்கத்துல் ஹபஷா உம்மு ஐமன் என்ற பெண்மணி இருந்தார். இந்த பெண்மணி யார் தெரியுமா? இதுதான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுடைய தாயுடைய வஃபாத்துக்கு பிறகு நேரடியாக இந்த பெண்மணி தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பராமரித்தவள். எப்படி தெரியுமா? ஹதீஸ் கண்ணியப்படுத்தினாங்க. தனக்கு பால் ஊட்டின தாய்மார்கள் இவர்கள் எல்லாம் எனக்கு உதவி செய்திருக்கிறார்கள், இவர்கள் எல்லாம் என்னை காத்திருக்கிறார்கள், இவர்கள் எல்லாம் எனக்கு சோறு கேட்டிருக்கிறார்கள் என்ற உணர்வை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறக்கவில்லை என்றால் எப்படிப்பட்ட உபகாரி, எப்படிப்பட்ட ஒரு நபி, எவ்வளவு அழகான முன்மாதிரி. அவர் என்ன தெரியுமா சொன்னாங்க, ஒரு கட்டத்துல சஹாபாக்களை பார்த்து காரணத்தில் அபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபமரி சஹா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி மின் அபீஹி ஃபஅத்தஹா, அந்த பெண்ணை உரிமையிட்டார்கள். ஆனா அந்த பெண்ணை உரிமையிட்டு சொன்னாங்க சஹாபாக்களை பார்த்து மன் சர்ரஹு அய்யதஜவ்வஜ இம்ராஅத்தன் மின் அஹ்லில் ஜன்னா, உங்கள யாருக்காவது விருப்பம் இருக்குமெண்டா ஒரு சுவர்க்கத்து பெண்மணியை இன்னைக்காக செய்ய விருப்பம் என்றிருந்தால் இந்த உம்மு ஐமனை முடித்துக் கொள்ளுங்கள் சொன்னாங்க. தனக்கு உபகாரம் செய்த பெண்ணுக்கு சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொன்னார்கள். நீ சுவர்க்கவாணி, நீ சுவர்க்கத்துக்கு போகக்கூடியவள். அந்த சஹாபாக்கள் யார் தெரியுமா? சொல்லப்பட்டதான் தாமதம், சுவர்க்கத்துடைய பெண்ணை நிக்காக செய்ய விருப்பமா, முடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டதுதான் தாமதம். அந்த சபையில இருந்த ஒரு சஹாபி முன்னுக்கு வந்தார்கள். அவர் வந்தே அவர் யாரு ஜைதுபுல் ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, முன்னுக்கு வந்தார்கள், நிக்காக செய்து கொண்டார்கள். அந்த நிக்காகில பிறந்த புள்ளதான் உஸாமத் பின் ஜைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இது மூணாவது பெண்மணி. நாலாவது பெண்மணி யாரு தெரியுமா? ஒரு ஆச்சரியமான பெண், அபூ தாலிபுடைய மனைவி. எங்களுக்கு தெரியும் அபூ தாலிப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முயற்சி செய்தார்கள், ஆனால் அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்தை நாடவில்லை, அவர் குஃப்ர்ல மௌத்தாகி விட்டார். நபியுடைய எட்டு வருடத்தில் காடியனாக பொறுப்பாளியாக வந்த அபூ தாலிப் நபிக்கு 50 வருடங்கள் வரைக்கும் வாழ்ந்தார்கள். கிட்டத்தட்ட 42 வருடம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காடியனாக பொறுப்பாளியாக வலியாக இருந்த அபூ தாலிபுடைய மனைவி. எந்த அளவு கண்ணியப்படுத்தினாங்கடா, ஆச்சரியமாக இருக்கு. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு மனிதரா, இப்படிப்பட்ட ஒரு உஸ்வத்துல் ஹஸன் அழகான உன்மாதிரியா? என்ன தெரியுமா சொல்றாங்க, அந்த பெண்மணி வஃபாத்தாகி விட்டாள். ஹதீஸ்ல வந்திருக்கிறது ரொம்ப பெரியவாரியா இருந்தாங்க. அந்த பெண்மணியை வீட்டில் 42 வருடம் வாழ்ந்திருக்கிறாங்க. சொல்லுங்க, அந்த பெண்மணி வஃபாத்தாகி இருந்தாங்க.
உட்கார்ந்து
தலைக்கு தளமாக உட்கார்ந்து கொண்டு அங்கிருந்த மக்களை பார்த்து சொன்ன சத்தம் சொன்னாங்க. சும்மா சொல்ல இல்ல, தனக்கு யாராவது உபாரம் இருக்கிறாரா அதை பகிரங்கமாக பேசிப்போம். மக்களுக்கு முன்னால கதைந்தோம், இவருடைய உதவியாளர் தான் நான் இப்படி வந்திருக்கிறேன், நான் இந்த கடையில தான் வியாபாரம் படித்தேன், எனக்கு இவர் தான் குடும்ப காட்டி தந்தாரு, எனக்கு இவர் தான் இந்த கல்வி நடவடிக்கைகளை தொடர்வதற்கு உதவி செய்தாரு. இது நல்ல விடயம், இது நல்ல விடயம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணுடைய தலைவாட்டு உட்கார்ந்து கொண்டு சொன்ன வார்த்தைகளை பற்றி கேளுங்க பார்ப்போம். ஹதீஸில் வந்திருக்கிறது, ரஹிமல்லாஹு யா உம்மி, ரஹிமக்கல்லாஹு யா உம்மி, எங்க அம்மா அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத்து செய்வானாக. யா உம்மி குந்த உம்மி மஹ்த உம்மி, எங்க அம்மாவே என் உம்மக்கு பிறகு நீங்க தான் எனக்கு உம்மவா இருப்பீங்க. என் உம்மாவை நான் சின்ன காலத்தில் இருந்து இழந்துட்டேன், ஆனா எனக்கு நீங்க உம்மவா இருந்தீங்க, உம்மத இடத்துல இருந்து என்ன கண்ணியப்படுத்தினீங்க. சொல்றாங்க, எத்தனையோ நாட்கள் எங்க வீட்டுல பசியில் இருந்திருக்கிறீங்க, எனக்கு சாப்பாடு தரத்துக்காக வேண்டி, நீங்க உடுக்காம இருந்திருக்கிறீங்க, எனக்கு குடும்ப தரத்துக்காக வேண்டி, நல்ல சாப்பாடுகள் வீட்டுக்கு வந்தா நீங்களும் உங்களோட குழந்தைகளும் சாப்பிடாம இருந்திருக்கிறீங்க, எனக்கு சாப்பாடு தவறுபடுறதுக்காக வேண்டி, நான் சாப்பிடுறதுக்காக வேண்டி, இவைகள் அனைத்தையும் நீங்க செய்யறது அல்லாஹ்வுடைய பொறுப்புக்காக வேண்டி உமா என்று சொல்லி உம்மாவை புகழ்ந்தாங்க. புகழ்ந்துட்டு ஜனாதா தண்ணி குளிப்பாட்டப்பட்டது, தண்ணி சூடாக்கப்பட்டிருக்கிறது. அந்த தண்ணியில ஜனாதாவை குளிப்பாட்டுற தண்ணியில கற்பூரம் கலக்கிறது ஒரு சுண்ணா, ஒரு சுண்ணத்தது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கற்பூரத்தை தன் கையால கட்டி அந்த தண்ணியில சேர்த்து விட்டாங்க. ஜனாதா குளிப்பாட்டப்பட்டது, தந்த ஷர்ட்ட கரட்டி கொடுத்தாங்க கபன் செய்ய சொல்லி, கபர் தோண்டப்பட்டது. மூணு சஹாபாக்களை பார்த்தா கபர் தோண்டுவாப்பா, உமர் பின் குத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, உஸாமத் பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னும் ரெண்டு சஹாபாக்களுக்கு சொல்லுங்க கபர் தோண்டச்சது, கபர் தோண்ட கட்டுச்சது. நாங்க சொல்லுவோமே அந்த புள்ள குழின்னு சொல்லி கபரை தோண்டி கீழே சின்ன குழி தோண்டுவோமே, அந்த குழிய தோன்ற பொறுப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது என குட்டுடு, என் உம்மட இடத்தை நான் தோன்றேன். கபர் தோண்டப்பட்டுச்சு, அதுக்கு பிறகு சும்மா அந்த கபர்ல நபி படுத்தாங்க. எந்த தாயினுடைய மடியில நான் படுத்தேனோ அந்த தாய் நான் படுத்த கபூர்ல படுக்கட்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கபூர்ல படுத்தாங்க. அடுத்து போட்டு சொன்ன துஆக்களை கேளுங்க பாப்போம். அல்லாஹுல்லதீ யுஹ்யீ வயுமீத் வஹுவ ஹய்யு லா யமூத் அஃபிர் லி உம்மி ஃபாத்திமத் பின்தி அஸத். யா அல்லாஹ், எந்த தாய் ஃபாத்திமாவுக்கு நீ பரக்கத்து செய்வாயா, ரஹமத்து செய்வாயா என்று துஆ செய்து அவைகளுக்கெல்லாம் பிறகுதான் அந்த ஜனாசா அந்த கபரில் அடக்கம் செய்யப்பட்டது. இதுதான் தனக்கு பால் ஊற்றின தாய்மார்க்கு செய்த உபகாரம். அதுக்கு பிறகு இன்னொரு பெண்மணி ஹதீஜத் ரலியல்லாஹு தஆலா, வாழ்க்கையில நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அநேகமாகக்கூடிய வாழ்க்கையில நாங்கள் வெற்றிகளை அடைந்திருப்போம். நிக்காக செய்து கொண்டதற்கு பிறகு திருமணத்திற்கு பிறகு அதற்கு அடிப்படையான காரணமாக மனைவி இருப்பார். ஆனா எங்கட மனைவிமார நாங்கள் தூசிக்கும் கணக்கு இருக்கிறது. அவ வந்தா மறுத்தால் அவ யாரு சுபஹானல்லாஹ். அப்படித்தான் மனைவியை நாங்கள் பார்க்கிறது. அது இஸ்லாமியுடைய பண்பல்ல, அது முஸ்லிமுடைய பண்பல்ல. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கண்ணியமானவர்களோ அதே கண்ணியத்தோட தான் தங்கள் குடும்பத்தையும் பார்த்தார்கள், தங்கள் மனைவியை பார்த்தார்கள். மனைவியை மட்டுமல்ல மனைவியுடைய குடும்பத்தையும் பார்த்தார்கள். ஞாபகம் கொள்ளுங்கள், பரிகாசம் செய்யாதீர்கள். நினைச்சா தலாக், நினைச்சா டிவோர்ஸ், நினைச்சா கன்னத்திலாடி, நினைச்சா நினைச்சதே இல்லை, எதையும் செய்யலாம். அல்லாஹ்வுடன் இருக்கிறான் மறந்துடாதீர்கள். ஆயிரக்கணக்கான பெண்கள் விதவைகளாக சின்ன வயசுல, மாற்றுவாந்தைக்கும் பெண்களுக்கு போய் அவங்க மதம் மாறுறாங்க, அவங்க ஏன் மதம் மாறுறாங்க, குடும்பத்தில் நல்லவனாக இருக்க பாருங்கள், மனைவியிட்ட நல்லவன் என்ற பேர் வாங்குங்கள், குழந்தைகளுக்கு நல்லவன் என்ற பேர் வாங்குங்கள். அந்த பேர் வாங்காதவன் முஸ்லிமாக இருக்க முடியாது. எனக்கு ஆச்சரியம் அன்புக்குரியவர்களே, ஹஜ்ரத்துல்லாஹ்வுடைய குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசுவது, குடும்ப வாழ்க்கை மரண படுக்கையில படுத்துக் கொண்டிருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரூஹ் நோய் கொண்டிருக்கிறது, மௌத்து காய்ச்சி வகை கொண்டிருக்கிறாங்க. அப்பையும் அந்த குடும்பத்தை பத்தி கவலைப்பட்டாங்க. குடும்பத்தை பத்தி மட்டுமல்ல, தனக்கு முன் கொடுத்தவங்க சம்பந்தம், எந்த குடும்பத்துல நான் கல்யாணம் முடிச்சேனோ அந்த குடும்பத்தையும் முடித்தாங்க. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரியாலு சாலிஹீன் ஹதீஸ் பதிவு செய்திருக்கிறாங்க. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் கூப்பிட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு சொன்னாங்க, இங்க வா வாப்பா, ஒரு காலம் வரும், நீ மிஸ்ர் நாட்டுக்கு கவர்னராக போவாய். மிஸ்ர் நாட்டுக்கு நீ கவர்னராக போனா அந்த ஊர்ல ஒரு கிராமம் இருக்குது, ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊருக்கு போனா அந்த ஊர் மக்களோட ரொம்ப அழகா நடந்துகோவாப்பா, ரொம்ப அன்பா நடந்துகோ. ஏனென்று சொன்னா அந்த ஊரை சேர்ந்த ஒரு பெண்ணை நான் நிக்காக செய்திருக்கிறேன், அந்த ஊரை சேர்ந்த ஒரு பெண்ணை நான் கல்யாணம் முடித்திருக்கிறேன், எந்த ஊர்ல நான் கல்யாணம் முடித்தேனோ அந்த ஊருக்கு கண்ணியம். இதுதான் எங்களை நபி காட்டின வாழ்க்கை, இதுதான் எங்களை நபி எங்களை சொல்லிட்டு வாழ்க்கை. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு 25 வருடம் 40 வயதுடைய ஒரு பெண் நிக்காஹில் வராங்க. ஹதீஸ் குப்ரா ரலியல்லாஹு தஆலா என்னங்க இது, எப்படி நபி நடந்திருப்பாங்க? மக்காவுடைய வெற்றி, காபத்துல்லாவுடைய சாவிய கையெழுத்துட்டாங்க, பிலாலே ஹபஷி ரலியல்லாஹு தஆலா மஸ்ஜிதுல் கபாவுக்கு மேலே வாங்க சொல்றாங்க, எல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு. அன்னை ஆயிஷா சொல்றாங்க, நான் நோட்டம் விட்டு பார்த்து கொண்டிருந்தேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவினுடைய சில முதுமை அடைந்த சில கிழக்கு பெண்களுடைய பேசிக் கொண்டிருந்தாங்க, சில கிழவிகளுடைய பேசிக் கொண்டிருக்கிறாங்க. நான் கோபப்பட்டேன், எனக்கு ரோஷம் வந்துச்சு, ரோஷம். நான் நம்பிட்டு போய் கேட்டேன், யாரு ஏழுகளோட பேசுறீங்க? ஏன் ஒரு பெண்மணிக்கு தந்த கணவன் இன்னும் ஒரு பெண்ணோட பேசுறத ஒரு பெண்மணி விரும்ப மாட்டாள். நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறது, ஒரு பெண் விரும்ப மாட்டாள் ஏந்த கணவன் இன்னும் ஒரு பெண்ணோட பேசுறத. அப்படி அந்த பெண்ணுக்கு ரோஷம் வர இல்லைண்டா, அது வேற விஷயம். என்ன பேசுனீங்க? கூட்டாளி மாறுகிறோம், என்ன பேசுறீங்க? அவங்கள்ட்ட சொன்னேன், இன்றைக்கு நாள் ஹதீஜாவும் இருந்திருந்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பா. இன்றைக்கு நாள் இந்த மௌத்தான மனைவி ஹதீஜாவும் இருந்திருந்தால் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆயிஷா எனக்கு 9 மனைவிமார் இருந்தாலும் 9 பெண்கள் இருந்தாலும் அவனுக்கு ஈக்குவலாக யாரும் வர முடியாது. அவளை விடவும் அந்த ஹரிஜாவை விடவும் சிறந்த ஒரு பெண்ணை அல்லாஹ் எனக்கு தர இல்ல. நீங்க எல்லாரும் அவருக்கு பொறுப்பு தரந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு பெண்மணி நான் அவளை எப்படி மறக்க முடியும்? அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையில இதை மறந்துதான் உபகாரம் செய்தவனை மறக்காதீர்கள். உபகாரம் செய்தவனை தேடி போய் அவனுக்கு உபகாரம் செய்து விட்டு வாருங்கள். அவனுக்கு ஏதாவது ஒன்றை செய்து விட்டு வாருங்கள். இது என்னுடைய மார்க்கம். அது மட்டுமல்ல, முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை, முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. ஒரு மாற்றுமாரத்தை சார்ந்தவர் ஹதீஸ்களை படிக்கும் போது ஆச்சரியமாக இருக்கிறேன். அப்துல்லாஹ் இப்னு உபை என்று சொல்லக்கூடியவர், அன்புக்குரியவர்களே, சபீபாவல் வரப்போகுது, நபியை பற்றி மிச்சம் பேசுகின்றோம். இந்த சிபாத்துக்குரிய மக்களை அல்லாஹ் என்ன மூலி மாற்றி வைப்பார்? அப்துல்லாஹ் இப்னு உபை என்பவன் யாரு தெரியுமா? குர்ஆன் சொல்லுது அவன் முனாஃபிக்கின்றதா? அவன் யாரு? ஹஜ்ரத் ஆயிஷா ஸித்திகா ரழியல்லாஹு தஆலா ஜினாவில் ஈடுபட்டாங்க என்ற செய்தியை அவன் தான் உருவாக்கினான். ஆனாலும் அவன் அவன் ஒரு பகுதி அது, அவன் ஒரு சைட் அது. அவன் செஞ்ச அட்டகாசம், அவனுடைய நயரஞ்ச கட்டணம், அவனுடைய முனாதம் அது ஒரு பக்கமாக இருக்கிறது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன்தையும் நகரத்தான் பார்த்தாங்க. அவன் என்ன நகரம் தெரியுமா பார்த்தாங்க? அவன் மௌத்தாகக்குள்ள அவர் சொன்னான், தந்த மகனை கூப்பிட்டு, அவர் முஸ்லிம், அவர் அவர் இஸ்லாத்தில் இருந்தாரு, அவரை கூப்பிட்டு சொன்னார், இங்க வா வாப்பா, நான் மௌத்தானா, எனக்கு ரெண்டு வேலை நீ செய். ஒன்று, இந்த ஜனாசாவ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிக்கோணும். முனாஃபிக், குர்ஆன் முனாஃபிக் என்று சொல்லுது. அவன் ஆசை என்ன? இந்த ஜனாசாவை இவர் தொழுகிக்கோணும். இரண்டாவது சொன்னாரு, இந்த கபன செய்யக்குள்ள முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி துப்பாவை கொண்டு கபன் செய். எனவே போய் கேட்டார், வாப்பா இப்படித்தான் மௌத்தாவித்தாரு. வாப்பு சொன்னாரு, வந்துட்டு உங்களோட ஜிப்பாவால கபன் செய்ய சொல்லி, உங்களுக்கு தொழுவிக்க சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ட்ட கலட்டி கொடுத்துட்டாங்க. மக்கள் ஆச்சரியப்பட்டாங்க. சொன்ன ஆச்சரியப்படவான, அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் அவன் செய்த ஒரு நலவு எனக்கு ஞாபகத்தில் இருக்குதுன்னாங்க. என்ன நலவு தெரியுமா? கைப்பற்றப்பட்ட சிறை கைதியாக அவர்கள் மதீனாவுக்கு கொண்டு வரப்பட்டார்கள். மதீனாவுக்கு கொண்டு வரப்பட்டால் அவரது உடம்புல ஷர்ட் இருக்கு இல்ல, அவர் வெறும் மேலுடைய தான் வந்தாரு. அந்த நேரத்துல மதீனா உணவராவில் அவருக்கு செட் ஆகக்கூடிய, அவருடைய உடம்புக்கு ஃபிட் ஆகக்கூடிய உடுப்பு யாருக்கே இருக்க இல்ல. அது இருந்தது இவன் மட்டும் தான். இவன் இந்த சாட்சக்கு உடுப்பு கொடுத்தவன். இவன் இந்த சாட்சக்கு உடுப்பு கொடுத்தவரே, அவருக்கு ஏன் கவர் கொடுக்க முடியாது? இதைத்தான் அல்லாஹ் சொல்றார், லக்கது காலக்கும் பி ரசூலில்லாஹி வஸ்ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய நபியுடைய வாழ்க்கையில உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்லி இதைத்தான் அல்லாஹ் சொல்றார். இந்த முன்மாதிரியை எடுப்போம், இந்த முன்மாதிரிக்குரிய மக்களாக மாறுவோம். பேசுவதாக இருந்தா சொல்லுவதற்கு ஆயுதம் இருக்கிறது. நபியுடைய வாழ்க்கையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட ஒரு உபகாரியாக இருந்தார் இந்த நாட்டுக்கு. இந்த நாட்டில் நாங்க படித்திருக்கிறோம், இந்த நாட்டை எங்களை உருவாக்கிச்சது, இந்த நாடு எங்களுக்கு எவ்வளவோ தந்திருக்கிறது. யோசிக்க பார்ப்போம், இந்த நாட்டுக்கு நாங்க என்ன திருப்பி கொடுத்திருக்கிறோம்? இந்த நாட்டில் சம்பாதிக்கிறவங்க யோசிப்போம், இந்த நாட்டில் படித்தவங்க யோசிப்போம், இந்த நாட்டு பல்கலைக்கழகத்தை பாதித்திருக்கிறோம், இந்த நாட்டில் ஏராளமான விடயங்கள் இலவசமாக கிடைத்திருக்கிறது. இதெல்லாத்தையும் பாதித்துத்தான் நாங்க இன்றைக்கு ஆளாக இருக்கிறோம். இந்த நாட்டிற்கு நாங்க என்ன திருப்பி செஞ்சிருக்கிறோம்? இதுவும் எங்கட பொறுப்போ, இதுவும் எங்கட பொறுப்போ. ஞாபகத்தில் வச்சுக்கொண்டோ, பாவிங்களை திரும்பி கொடுக்காமல் மௌத்தாதா இந்த மன்னர் இந்த இந்த மண்ணுக்குள்ளே அடக்கம் செய்யப்படவும் தகுதி இல்லை. நாங்கள் திரும்பி கொடுத்து விட்டு மௌத்தாகவோ, உருவாக்கி விட்டு மௌத்தாகவோ, சாதனைகள் படைத்து விட்டு மௌத்தாகவோ, வரலாறு நிறுவிட்டு எனவே வாழ்க்கையில கவலைப்படாமல் ஒத்தாகவோ அமானுதங்களை நிறைவேற்றி விட்டு ஒத்தாகவோ சந்தோஷமாக ஒத்தாகவோ. இரண்டாவது, வாழ்க்கையில யாரெல்லாம் உபகாரம் செய்தார்களோ அனைவருக்கும் பிறவி உபகாரம் செய்துவிட்டு ஒத்தாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக, அனைவருக்கும் நலவை நாடுவானாக. யா அல்லாஹ், எங்களை மன்னித்து தருவாயாக. எங்களுடைய பெற்றோருடைய துவாவுக்கு பாத்தியமான குழந்தைகளாக நீ எங்களை போஷிவாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.